आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு 2.36 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியது. ஏன் 236 கோடியை பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்கிய நிறுவனத்தின் ஊழியர்கள் அதை லஞ்சமாக பார்ப்பார்களா, அல்லது இப்போது அதை லஞ்சமாக பார்க்காமல் தேசிய பங்களிப்பாக பார்க்கிறார்களா? ஏர்டெல்லின் தாய் நிறுவனமான பார்த்தி என்டர்பிரைசஸ் ஊழியர்களுக்கு இந்த ஹோலியில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்? அதே நேரத்தில் பாஜகவுக்கு 2.36 கோடி ரூபாய் நன்கொடை முயல் வேகத்தில் வழங்கப்படுகையில் தங்களின் சம்பளம் நத்தை வேகத்தில் உயர்வதை அறிந்து அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார்கள்? ஏர்டெல்லில் 70,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர். அவர்களின் வாட்ஸ்அப் குழுவில் இந்த 236 கோடி ரூபாய் லஞ்சம் அல்லது தேசிய பங்களிப்பு என்று சொல்லப்படுமா? அந்த குழுவில் இருக்கும் மோடி ஆதரவாளர்கள் இதில் ஏதாவது தவறு பார்ப்பார்களா? பத்திரப்பதிவு செய்தி நாளிதழ்களில் வெளிவரவில்லை என்றாலும் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டைச் சுற்றி 2 மாதங்களில் பாஜகவுக்கு 1.50 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கிய நிறுவனத்தின் 70,000 விழிப்புணர்வு ஊழியர்களிடையே சில விவாதங்கள் இருக்க வேண்டும். அவர்களின் சம்பளம் 7 முதல் 8 விழுக்காடு அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் இறுக்கமாக இருக்கிறது, கம்பெனியில் பணம் இல்லை, எது கிடைத்தாலும் அதை கடவுள் அருளாகக் கருத வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். மேலும் இங்கு அவர்களது நிறுவனம் 150 கோடி ரூபாய் நன்கொடை அளிக்கிறது. எனவே இது நன்கொடையா அல்லது லஞ்சமா என்று அவர்கள் விவாதிக்க வேண்டும். ஏர்டெல் நிறுவனத்தில் பணியாற்றும் 70,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எங்களது கருத்துப்பெட்டிக்கு வந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆயே தோ வகி அதுதான் வரும் என்ற பாடலை பாடுங்கள். இந்த செய்திக்குப் பிறகு நீங்கள் எவ்வளவு பெருமிதம் கொள்கிறீர்கள் என்பதையும் பார்ப்போம். குறைந்தபட்சம் எனது வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும். முதலில் இந்த நிறுவனங்களின் நெப்போட்டிசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிறுவனத்திலிருந்து பல நிறுவனங்கள் வெளிவருகின்றன. பார்த்தி ஏர்டெல் 150 கோடி நன்கொடை அளித்துள்ளதுடன் பார்த்தி ஏர்டெல்லின் துணை நிறுவனமான பார்த்தி டெலிமீடியாவும் பாஜகவுக்கு 37 கோடி நன்கொடை அளித்துள்ளது. பாரதி ஏர்டெல் பாஜகவுக்கு மொத்தம் 197 கோடி நன்கொடை அளித்துள்ளது. நன்கொடை வழங்கிய மற்றொரு நிறுவனம் பார்த்தி இன்ஃப்ராடெல். இதனால் பாரதி குழுமத்தின் 3 நிறுவனங்களும் பாஜகவுக்கு 236 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடை அளித்துள்ளன. இதில் 150 கோடி நன்கொடை என்பது செயற்கைக்கோள் அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பானது. பார்த்தி என்டர்பிரைசஸ் யூடெல்சாட் ஒன்வெப் என்ற உலகளாவிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பங்குகளைக் கொண்டுள்ளது. இந்தியாவில் அதன் துணை நிறுவனத்திற்கு ஒன்வெப் இந்தியா என்று பெயரிடப்பட்டுள்ளது. யூடெல்சாட் ஒரு செயற்கைக்கோள் நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு செயற்கைக்கோள் அலைக்கற்றை வழங்க ஏல விதி மாற்றப்பட்டதா? மேலும் விதியை மாற்றியதற்கு ஈடாக அந்த நிறுவனம் பாஜகவுக்கு 150 கோடி நன்கொடை அளித்ததா? 2 தவணைகளில் பாஜகவுக்கு 150 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதால் இப்படி ஏதாவது நடக்கலாம் என்று தேர்தல் பத்திரங்களின் தரவுகள் காட்டுகின்றன. அதில் பாதி விதி மாறுவதற்கு முன்பும் பாதி ஆட்சி மாறிய பிறகும் பாதி. என்ன விதி மாறியது? யூபிஏ ஆட்சியில் தொலைத்தொடர்பு துறையின் அலைக்கற்றி ஏலம் விடப்படவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். ஏலம் நடந்திருந்தால் அரசுக்கு அதிக வருவாய் கிடைத்திருக்கும் என்பது பெரிய மோசடியாக அறிவிக்கப்பட்டது. ஏலமின்றி வழங்கப்பட்ட 122 உரிமங்களை உச்சநீதிமன்றம் 2012 ரத்து செய்தது. அதன்பின் ஏலத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நரேந்திர மோடி குஜராத் முதல்வர் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரது ட்வீட் மற்றும் பேச்சுகளை நீங்கள் காணலாம். இந்த விவகாரம் மோடிக்கு அலையை உருவாக்கி 2014 பிரதமரானார். அப்படியானால் மோடியின் ஆட்சியில் நடந்தது என்ன? செயற்கைக்கோள் அலைக்கற்றைக்கு வந்தபோது ஏலத்தின் பாதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. இந்த விதி ஏன் மாற்றப்பட்டது? இந்த செய்தி நாளிதழில் வெளியானால்தான் பொதுமக்கள் கேட்பார்கள். இந்த செய்தி 3 இணையதளங்களில் உள்ளது. இதை நாட்டின் பல பெரிய செய்தித்தாள்கள், குறிப்பாக ஹிந்தியின் குப்பை செய்தித்தாள்கள் வெளியிட தைரியம் இல்லை. ஹிந்தியின் இந்த குப்பை செய்தித்தாள்கள் உங்கள் வீட்டிற்கு வருவது வருத்தமாக இருக்கிறது. நியூஸ் மினிட் மற்றும் ஸ்க்ரோல் ஆகியவை 2023 மத்திய அரசு விதிகளை மாற்றி ஸ்பெக்ட்ரம் ஏலம் மூலம் வழங்குவதற்கான நிபந்தனையை ரத்து செய்ததாக எழுதியுள்ளன. இதை செய்வதற்கு முன்பும் இதை செய்த பிறகும் பாரதி குழுமம் 2 தவணைகளில் பத்திரங்கள் மூலம் பாரதிய ஜனதாவுக்கு 1.50 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியது. நவம்பர் 2023 முதலில் 100 கோடியும் பின்னர் 50 கோடியும் நன்கொடையாக 2 தவணைகளில் கொடுக்கப்பட்டது. அதை பாஜக பணமாக்கியது. மத்திய அரசு செயற்கைக்கோள் அலைக்கற்றையை ஏலம் விட வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. பார்த்தி குழுமம் ஒரு பத்திரத்தை வாங்க வழிவகுத்தது. 1 மாதத்திற்குள் ஒன்வெப் அலைக்கற்றையை பெறுவதற்கு தேவையான ஒப்புதலையும் மோடி அரசாங்கம் வழங்கியது. இந்த வளர்ச்சி செயற்கைக்கோள் வழியாக மொபைல் மற்றும் இணைய வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஒரு மோசடியாக உள்ளதா மற்றும் ஏலத்தேவை ஏன் நீக்கப்பட்டது என்பது குறித்த கேள்விகள் எழுகின்றன. இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஆதரவாக இருப்பதை குறிக்கிறது. அரசு இதுவரை செயற்கைக்கோள் அலைக்கற்றையை ஒதுக்கவில்லை என்றாலும் பாரதி குழுமம் பாஜகவுக்கு 1.50 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரத்தை ஏலத்துக்கு முன்னும் பின்னும் வாங்கியிருப்பது இந்த முடிவுகளின் அவசரம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. ஜூலை 1 செயற்கைக்கோள் உரிமங்கள் ஏலம் விடப்படாது என்று முடிவு செய்யப்பட்டது. டிசம்பர் 2023 மோடி அரசாங்கம் இந்த மாற்றத்தை சட்டமாக்கியது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டபோது மொத்தம் 143 MPக்கள் பாராளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த முடிவுக்கு அரசு உச்சநீதிமன்றத்திடம் அனுமதியும் கோரியது. புதிய சட்டம் இயற்றப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்பெக்ட்ரம் அணுகலுக்கு தேவையான உரிமம் மற்றும் விண்வெளி அங்கீகாரம் 2 பெற்று ஒன்வெப் இந்தியா ஒரே போட்டியாளராக வெளிப்பட்டது. இந்தியாவில் செயற்கைக்கோள் அலைக்கற்றைக்காக போட்டியிடும் உள்நாட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் உட்பட பல போட்டியாளர்களை இந்த வளர்ச்சி ஓரங்கட்டியது. ரிலையன்ஸ் மற்றும் வோடாஃபோன் ஸ்பெக்ட்ரம் ஏலக் கொள்கைக்காக வாதிட்டன. ரிலையன்ஸ் நீதிபதி கே.எஸ்.ராதாகிருஷ்ணனிடமிருந்து ஒரு சட்டக்கருத்தை முன்வைத்தது. அவர் செயற்கைக்கோள் அடிப்படையிலான தகவல் தொடர்புக்கு அலைக்கற்றை ஒதுக்குவதற்கு ஏலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை என்று கூறினார். இருந்தபோதிலும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் கருத்துகளையோ அல்லது ஸ்பெக்ட்ரம் ஏலத்திற்கான உச்சநீதிமன்றத்தின் ஆணையையோ கவனிக்காமல் மோடி அரசு நடந்து கொண்டது. ஸ்க்ரோலின் அறிக்கையானது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் குஷ் அமீனை மேற்கோள் காட்டியது. பாரதியின் தேர்தல் பத்திரம் வாங்குவதற்கும் பிஜேபிக்கும் இடையிலான தொடர்பை இங்கிலாந்து லஞ்சச் சட்டத்தின் கீழ் குற்றமாக கருதலாம் என்று பரிந்துரைத்தது. நவம்பர் 21, 2023 அன்று யூட்டல்சாட் ஒன்வெப் வெற்றிகரமாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் உரிமத்தை பெற்றது. இந்த நடவடிக்கை எதிர்க்கட்சிகளால் எதிர்பார்க்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக 2G ஊழல் குறித்த பாஜகவின் விளம்பர வீடியோவும் இந்த வீடியோவில் தவறான கூற்றுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் புகார் அளித்திருப்பதும் சர்ச்சையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநெட் வீடியோவின் தவறான தன்மை மற்றும் இராணுவத்தின் படத்தை தவறாக பயன்படுத்துவதை விமர்சித்தார். அதை அகற்றவும் அத்தகைய உள்ளடக்கத்தின் ஒப்புதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் அழைப்பு விடுத்தார். அரசியல் பிரச்சாரங்களில் தவறான தகவல்களின் தற்போதைய சர்ச்சைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை நிலைமை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. 9 விடயங்கள் ஆட்சேபனைக்கு உள்ளாகின. சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, சிலருக்கு நம்பிக்கை உள்ளது. சமநிலை காரணமாக பொய்கள் பரப்பப்படுகின்றன. ஆணையம் இதை கவனத்தில் கொண்டு அதன்படி செயல்படும். சிலரால் தேர்தல் நன்கொடை வணிகம் என்றும் வேறு சிலரால் வெறுமனே நன்கொடை வணிகம் என்றும் குறிப்பிடப்படும் தேர்தல் பத்திரங்கள் சர்ச்சைக்குரியவை. இன்று அது வெளியானால் அமலாக்க இயக்குநரகம் ED சோதனை நடத்தியபோது ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு 100 கோடிகளை நன்கொடையாக வழங்கியதை மோடியின் ஆதரவாளர்கள் கூட உணர்ந்திருப்பார்கள். இந்த நன்கொடை கொள்கை மாற்றத்திற்கு முன்னா அல்லது பின்னா என்று மோடியின் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். இந்த பிணைப்புகளுக்கு பின்னால் உள்ள குறிப்பிடத்தக்க கையாளுதல் பற்றி அவர்கள் பெரும்பாலும் அறிந்திருக்கவில்லை. அனைத்து தரப்பினரும் பணம் பெற்றதை மட்டுமே பார்க்கின்றனர். இருப்பினும் பிரச்சினை அனைவருக்கும் பணம் பெறுவது பற்றியது அல்ல. இது மோடி அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான சட்டத்தை உருவாக்குவது பற்றியது. ED ரெய்டுகளை தொடர்ந்து நிறுவனங்கள் மட்டும் ஏன் நன்கொடை அளிக்கின்றன? ஸ்க்ரோலுக்கான ஆயுஷ் திவாரியின் அறிக்கை வேறு எங்கும் காணப்படாது. கோடக் நிறுவனம் பாஜகவுக்கு 60 கோடி நன்கொடை வழங்கியது. இந்த நன்கொடை கோடக் மஹிந்திரா வங்கி தொடர்பான இந்திய ரிசர்வ் வங்கியின் முடிவோடு ஒத்துப்போனது. ஒரு தசாப்த கால விவாதத்திற்கு பிறகு ஜனவரி 2020 RBI உதய் கோடக்கிற்கு ஆதரவாக முடிவெடுத்து நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வுக்கு ஒப்புக்கொண்டது. தீர்வுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கோட்டக் குழுமம் பாஜகவுக்கு ₹35 கோடி நன்கொடை அளித்ததாகவும், முடிவெடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட 0.10 கோடி ரூபாய் என்றும் ஆயுஷ் திவாரி தெரிவித்தார். மற்றொரு கோடக் குழும நிறுவனமான இன்ஃபினா ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2021 ஏப்ரலில் பிஜேபிக்கு ₹25 கோடி நன்கொடை அளித்தது. 3 வாரங்களுக்குப் பிறகு கோடக் மஹிந்திரா வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக உதய் கோடக் தொடர்வார் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்தது. 2019 ஆம் ஆண்டில் தேர்தல் பத்திரக் கொள்கையை உதய் கோடக் பகிரங்கமாக விமர்சித்த போதிலும், அவரது நிறுவனம் 1 வருடத்திற்குப் பிறகு 60 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியது. இந்த சட்டம் வணிகச் சலுகைகளுக்கு ஈடாக நன்கொடை வசூல் செய்யும் கடையை திறந்ததாக தெரிகிறது. ஸ்க்ரோல் கோடக் மஹிந்திரா வங்கி மற்றும் ரிசர்வ் வங்கி ஆகிய 2 விசாரணைகளை அனுப்பியது. ஆனால் அறிக்கை வெளியிடப்பட்ட நேரத்தில் எந்த பதிலும் வரவில்லை. ஒரு பழைய செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகஸ்ட் 2022 தி இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், குயின்ட் மற்றும் பலர் மைக்ரோலேப்ஸின் தோலோ -650 பற்றிய விரிவான அறிக்கைகளை வெளியிட்டனர். ஜூலை 2022 வருமான வரித்துறை மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் 36 இடங்களில் சோதனை நடத்தியது. நிறுவனம் இந்த மருந்தை நெறிமுறையற்ற முறைகள் மூலம் விளம்பரப்படுத்தியதாக குற்றம் சாட்டி 1000 கோடிகளை பரிசாக மற்றும் மருத்துவர்களுக்கு லஞ்சமாக விநியோகித்தது. இதை ஒரு அரசு சாரா அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் அளித்த அறிக்கையிலும் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கை தற்போதைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட், அப்போதைய நீதிபதி ஏஎஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. 1000 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுவது சாத்தியமற்றது, அர்த்தமற்றது, ஆதாரமற்றது என்று அந்த நிறுவனத்தின் அறிக்கை கூறியுள்ளது. பின்னர் ஒரு சேனலின் தொகுப்பாளர் தோலோ 650 பற்றி நிறைய சர்ச்சையை கிளப்பினார். இது கொரோனா தொற்றுநோய்களின் போது விற்பனையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டது. ஏனெனில் பல மருத்துவர்கள் இந்த மருந்தை பரிந்துரைத்தனர். தோலோ 650 தயாரிப்பாளரான மைக்ரோலேப்ஸ் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவிற்கு பத்திரங்கள் மூலம் 7 கோடி நன்கொடை அளித்ததால் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் பற்றிய விவாதத்திற்கு இது பொருத்தமானது. சிக்கிமில் ஆட்சியில் இருக்கும் எஸ்கேஎம் மைக்ரோலேப்ஸ் அதன் மிகப்பெரிய உற்பத்தி பிரிவை கொண்டுள்ளது. மருந்து அலகுகள் உள்ள பகுதிகளில் மாசுபாடு காரணமாக உள்ளூர் எதிர்ப்புகள் அடிக்கடி எழுகின்றன என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நிறுவனங்களுக்கு மாநில அரசின் ஆதரவு தேவைப்படுகிறது. மேலும் மருந்தின் தரம் தொடர்பான விஷயங்களில் கூட மருந்து நிறுவனங்கள் மீது மாநில அரசு மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும். நியூஸ் மினிட் ஏற்கனவே இதுபோன்ற 7 மருந்து நிறுவனங்களுக்கு மருந்து சோதனையில் தோல்வியுற்ற நிறுவனங்களால் நன்கொடைகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தது. முந்தைய வீடியோவில் சில மருந்துகள் மகாராஷ்டிராவின் மருந்து நிர்வாகத்தின் ஆய்வில் தோல்வியடைந்ததாக குறிப்பிட்டோம். இந்த மருந்துகளின் உற்பத்தியாளர்கள் குஜராத்தை தளமாகக் கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் மகாராஷ்டிராவில் கூட்டணி அரசாங்கத்தில் இருந்தபோது பாஜக மற்றும் சிவசேனாவுக்கு கோடிக்கணக்கில் நன்கொடை அளித்துள்ளனர். மருந்து துறையின் நன்கொடைகள் குறித்து நியூஸ் மினிட் செய்தி வெளியிட்டுள்ளது. மொத்தம் 35 நிறுவனங்கள் 945 கோடி நன்கொடையாக வழங்கியுள்ளன. இவற்றில் குறைந்தது 22 நிறுவனங்கள் தங்கள் மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு நன்கொடை அளித்துள்ளன. மருந்து மற்றும் சிகிச்சைக்கு அதிக விலை இருந்தாலும் மருந்து நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு 945 கோடி நன்கொடை அளித்துள்ளன. பாஜக அதிகபட்சமாக 394 கோடியும், பிஆர்எஸ் 328 கோடியும், காங்கிரஸ் 115 கோடியும் பெற்றுள்ளது. இந்நிலைமை தேர்தல் நன்கொடை வியாபாரத்தில் பொதுமக்களை கைகூலிகளாக மாற்றியுள்ளது. ரெய்டுகளும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளும் உண்மையானவை என்று பலர் தவறாக நம்பினர். ரெய்டு நடத்தப்படும் நிறுவனங்கள் பிஜேபிக்கு நன்கொடை அளிக்கின்றன என்பதை கண்டுபிடித்தனர். இந்த ரெய்டுகள் இந்த நிறுவனங்களிடமிருந்து நன்கொடைகளை பெறுவதற்கான வழிமுறையா என்ற கேள்விகள் எழுகின்றன. உதாரணமாக, அரவிந்தோ பார்மாவின் இயக்குனர் இப்போது அரசாங்க சாட்சியாக இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிக்க வைத்து சிறையில் அடைத்தார். அதே நேரத்தில் நிறுவனம் பிஜேபிக்கு 50 கோடி நன்கொடை அளித்தது. 100 முதல் 200 கோடி வரையிலான இவ்வளவு பெரிய தொகைகளை இந்த நிறுவனங்கள் எவ்வாறு வழங்க முடியும் என்பது ஆர்வத்தை எழுப்புகிறது. இன்றைய பிசினஸ் ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு அறிக்கையின்படி, பம்பாய் பங்குச் சந்தையுடன் தொடர்புடைய 30 நிறுவனங்கள் 5 ஆண்டுகளில் 600 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடை அளித்தன. ஆனால் இவற்றில் 8 நிறுவனங்கள் மட்டுமே அரசியல் நன்கொடைகள் அல்லது பத்திரங்கள் வாங்கியதை தங்கள் ஆண்டு அறிக்கைகளில் வெளிப்படுத்தியுள்ளன. பாரதி டெலிகாம் 5 ஆண்டுகளில் 241 கோடிகளை நன்கொடையாக அளித்து அதைத் தொடர்ந்து தங்கள் ஆண்டு அறிக்கைகளில் தெரிவிக்கிறது. பிரியங்கா காந்தியின் மனைவி ராபர்ட் வத்ரா சம்பந்தப்பட்ட நிலபேரம் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்ட ஹரியானாவின் டிஎல்எஃப் குழுவின் வழக்கும் கவனத்தை ஈர்க்கிறது. முதலில் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் இருந்தபோதிலும் பிஜேபி அரசு பின்னர் உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒப்பந்தத்தில் எந்த சட்ட மீறலும் இல்லை என்று தெரிவித்தது. இறுதியில் மாநில அரசு அந்த நிலைப்பாட்டை திரும்பப் பெற்றது. ஆயினும் கூட அக்டோபர் 2019 மற்றும் நவம்பர் 2022 இடையில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் அதிக நன்கொடை அளிப்பதாக டிஎல்எஃப் ஆனது பிஜேபிக்கு 170 கோடிகளை நன்கொடையாக அளித்துள்ளது. விசாரணையில் உள்ள 26 நிறுவனங்களின் நன்கொடைகளில் சுமார் 38% பாஜகவுக்கு சென்றதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. சோதனைக்குப் பிறகு இந்த நிறுவனங்கள் 4479 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியுள்ளன. சட்டப்பூர்வ ஆய்வை எதிர்கொள்ளும் நிறுவனங்களின் இத்தகைய தாராள நன்கொடைகளின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆர்டிஐ ஆர்வலர் லோகேஷ் பத்ரா மார்ச் 2018 முதல் ஜனவரி 2024 வரை 28,030 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் வாங்கப்பட்டதாகவும், டிஜிட்டல் முறையிலும் காசோலைகள் மற்றும் டிமாண்ட் டிராஃப்ட்கள் மூலமாகவும் பணம் செலுத்தப்பட்டதாக பகிர்ந்துள்ளார். இந்த சூழ்நிலையானது லஞ்சம் என்றால் என்ன என்பதை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது. குறிப்பாக போலீஸ் விசாரணையில் உள்ள நிறுவனங்கள் கணிசமான நன்கொடைகளை வழங்கும்போது டிஜிட்டல் முறைகளுக்கு ரிசர்வ் வங்கியின் விருப்பம் இருந்தபோதிலும் மொத்த பரிவர்த்தனைகளில் குறிப்பிடத்தக்க பகுதி உடல் ரீதியாக நடத்தப்பட்டது. பிறகு ஏன் இவ்வளவு கணிசமான தொகை காசோலைகள் மற்றும் டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் செயலாக்கப்பட்டது? கோடி மீடியா இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறது. சந்தைகள் முதல் அரசு வரை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விளம்பரங்களை பெறுகிறது. நாட்டின் மிகப்பெரிய ஊழலைச் சேகரிக்க அதன் செய்தி அறையில் திறமையான பத்திரிகையாளர்கள் இல்லை என்பது சாத்தியமா? சாத்தியமில்லை போலும். ஒருபுறம் ஈடி மற்றும் மோடிக்கு பயந்து நாட்டின் ஒட்டுமொத்த ஊடகங்களும் பின்வாங்கி அதிகாரத்திற்கு அடிபணிந்து கொண்டிருக்கும் வேளையில் ஸ்க்ரோல், நியூஸ் மினிட், ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஆகிய பத்திரிகையாளர்கள் அயராது உழைத்து தங்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள். தேர்தல் நன்கொடைகள் தொடர்பான பெரும் ஊழலை அம்பலப்படுத்துகிறோம். இந்த மோசடி எந்தெந்த நிறுவனங்கள் பத்திரங்களை வாங்கியது, ரீடுக்குப் பிறகு அல்லது கொள்கை மாற்றத்திற்குப் பிறகு அவ்வாறு செய்ததா, பணம் எங்கே போனது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இது தொடர்பான செய்திகள் நசுக்கப்படுகின்றன. எனவே அவர்களின் அறிக்கைகளையும் எங்கள் வீடியோவையும் பொதுமக்களுக்கு பரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் சிறியது அல்ல, அதற்கு கூட்டு முயற்சி தேவை. ஒரு காலத்தில் சின்ன சின்ன மோசடிகள் பற்றிய செய்திகள் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து சேரும். ஆனால் இன்று வீடுகளுக்கு செல்லும் செய்திகளுக்கான சேனல்கள் எல்லா திசைகளிலிருந்தும் தடைபட்டுள்ளன. நமஸ்கர், நான் ரவீஷ்குமார்.